அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். என் நண்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் ஊறிப்படைகின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே ஒரு சிறப்பான ஒரு விழாவினுடைய பின்னணியில் உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். விழா என்று சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது கிறிஸ்மஸ் விழா, புத்தாண்டு விழா, இந்த மாதிரி சிறப்பான விழாக்கள் தான் நம்ம வந்து நினைச்சு பார்க்குறோம். இந்த விழா வந்து நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஒரு புது துணி எடுத்து கொடுக்கணும், அல்லது நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அல்லது பலகாரம் கொடுக்கணும். இப்படிலாம் கொடுத்தா தான் அந்த விழாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி எதுவுமே இல்லாத ஒரு விழாவை வந்து நம்ம தாய் திருவை நிறைய இடத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஃபாதர் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு விழான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, என்னமோ விழா, சாமியார் கொண்டாடுறாராம், கொண்டாடிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. இன்றைக்கி அதே போல் வழிபாட்டு முறைமைப்படி இது விழா, அதனால தான் உன்னதங்களிலே கீதம் பாடுறோம். இந்த விழாவினுடைய ஆழம் என்பது உடலை சார்ந்த ஒரு ஆழம் அல்ல, இது ஆத்மாவை சார்ந்த ஒரு ஆழம் நிறைந்தது. இயேசு ஆண்டவர் உருமாற்றம் அடைகிறார், தோற்ற மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த புது மொழிபெயர்ப்பில் தோற்ற மாற்றம், அல்ல பழைய வார்த்தையில் உருமாற்றம், டிரான்ஸ்ஃபிகரேஷன். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளும் உருமாற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். பல விதத்தில் இந்த தோற்ற மாற்றம் நடக்குது. காலையில் எந்திரிக்கும் போது நல்லா எந்திரிப்போம். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கோபம் வந்துருச்சுன்னா நம்ம முகத்தில் ஒரு தோற்ற மாற்றம், நம்ம மொழியெல்லாம் மாறிக்கும், முகமெல்லாம் அப்படியே கொடூரமாயிடும். இது டெய்லி நடக்கிறது தான். வீட்டில் வீட்டுக்காரரு நாயாக மாறுறதும், மனைவி பேயாக மாறுறதும், இதெல்லாம் தோற்ற மாற்றத்தினுடைய அடையாளங்கள். அதனால் இதெல்லாம் பழகி போயிட்டோம் நம்ம. ஒரு சில பேர் வேறு விதமான தோற்ற மாற்றம். ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு வீட்டுக்கு போய் ஆனால் அவங்கள கோயிலில் தான் நான் அடிக்கடி பார்த்தது, கோயிலில் இந்த மாதிரி வெளி வைபவங்களில் பார்த்தது. ஒரு நாள் போய் அவங்க வீட்டில் போய் வீட்டுக்கு பார்க்கணும்னு போயிருந்தோம். ஒரு விஷயமா போயிட்டு கதவை தட்டினோடனே அந்த அம்மா வந்து கதவை திறந்தாங்க. திறந்த உடனே நான் கேட்டேன், அவங்க பேரை சொல்லி அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஃபாதர் என்னையே தெரியலையா, நாங்கள் உண்மையாக தெரியல அந்த அம்மாவை எனக்கு. ஏன்னா பாரிஸுக்கு வரும்போது பார்த்தா எல்லாம் மாற்றிடுவாங்க, உடம்பு அவங்க முகமே மாறிடும். எல்லா மேக்கப்லாம் போட்டு பார்த்தா எனக்கு ஒரு நிமிஷம் அவங்களோட பேசவே முடியல. ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து அரெஸ்ட் ஆகி உட்காந்துட்டேன். என்னன்னா நான் பார்த்த அந்த நபராக இந்த நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, ஏன்னா அது எதனால் அந்த ஷாக் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளும் தோற்ற மாற்றம், மேக்கப் போட்டு ஆளையே மாற்றிக்கிறாங்க. ஒருத்தன் போய் அந்த கல்யாணம் முடித்து ஒரு வாரம் கழித்து அந்த மேக்கப் போட்ட லேடியை பார்க்கணுன்ட்டு போனேன். புருஷன் இப்போ புது மாப்பிள்ளை, அவனோட வாங்க வாங்க அப்படின்னாங்க. உங்களை பார்த்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், ஏன் நீங்கள் எங்களுக்கு நிறையா உதவி செஞ்சீங்கல்ல. அப்படி கிஃப்ட்டு கொடுத்தான். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அவன் போனோடனே கிஃப்ட்டை திறந்து பார்த்துச்சு, இந்த கிஃப்ட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, கோவம் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. நேராக வந்து என்ன இப்படி இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே இல்லாமல் கிஃப்ட்டை கொடுத்துட்டு எப்போ இருக்கீங்க, நீ கொடுத்ததும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா. பொண்டாட்டிக்கு மேக்கப் போட்டு இருக்கிறத மாற்றி விட்டுட்டேன். நான் கூட என்னமோ பெருசாக வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா அடையாளமே தெரியல அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி இன்னைக்கு இதுவும் ஒரு தோற்ற மாற்றம் தான். எல்லாம் சொல்லுவாங்க, சாமி நேராக பார்க்கும்போது என்ன சாமி கருப்பாக இருக்காரு, டிவியில் பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கிறாரு. ஆமாம், 10 லைட்டை போட்டுட்டு நின்று அப்படித்தான் தெரியும் பிள்ளைகளே. இதெல்லாம் தோற்ற மாற்றம் தான். ஆனால் இயேசுநாதர் சாமி தோற்ற மாற்றம் அது வேறு மாற்றம். அது வந்து செட்டப் பண்ணலை. எங்கள் கேமராமேன் ஜஸ்டின் என்ன பண்ணுவார், சாமியாருக்கு நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்கணுன்னா உடனே லைட்டை கொண்டு வந்து ஃபோக்கஸில் வைப்பார். சாமி இன்றைக்கி டல்லாக இருக்காருன்னா உடனே லைட்டை வந்து பக்கத்தில் தள்ளி வைப்பார். நம்மளாம் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி நம்ம ரொம்ப டல்லாக இருக்கிறோம் அப்படின்னு. இது மாதிரி காரியங்கள் நம்மளை சுற்றி நிறையா நடந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்த ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி தோற்ற மாற்றம் அப்படிங்கிறது வந்து இது போல் அல்ல, அது ஒரு வித்தியாசம். இன்றைக்கி அதை நோக்கி தான் நம்ம சிந்திக்கிறோம். இன்றைக்கி இந்த தோற்ற மாற்றத்தை குறித்து சிந்திக்கிறோம். அந்த தோற்ற மாற்றத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற போது இன்றைக்கி இயேசு சாமி பேதுரு யாக்கோபு யோவான் இந்த மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு போகிறார். எப்போவுமே சீடர்கள் வந்து அக்கம்பெனியில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு மூணு பேர் தான் இருந்தாங்க. அவர் பர்பஸாக கூட்டிகிட்டு போனாரா இல்லை இவங்க மூணு பேரும் எதேச்சியாக வந்தாங்களா அப்படின்றது தெரியல. அவர் மூணு பேர் அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு இருக்குது. உயர்ந்த மலைக்கு அவர்களை கூட்டிகிட்டு போகிறார். ஒரு உயரமான மலைக்கு போனார். அங்கே போனோடனையும் அவர்கள் முன் அவர் வந்து தோற்றம் மாறினார். அப்போ இயேசு வந்து ஒரு பிளானோடு தான் செஞ்சுருக்கிறார். இதை அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த மூன்று பிரதான சீடர்கள் பேதுரு யாக்கோபு யோவான் அந்த இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான சீடர்கள். அவருக்கு நெருங்கமான சில காரியத்தை யார்கிட்ட அவர் ரிவீல் பண்ணலான்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது பாருங்களேன். அப்போ இந்த விஷயத்தை இவங்கக்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறாரு. அதுவும் இதை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, நான் இறந்து உயிர்த்து மாட்சி அடைகிற வரைக்கும் சொல்லக்கூடாது. அதுதான் கடைசியாக சொல்கிறார், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும்புறை, உயிர்த்தெழும்புறை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் சொல்லுடான்னு அர்த்தம். அது வரைக்கும் சொல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு பிறகு நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு இதை அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி தாய் திருவாவை இன்றைக்கி ஒரு நாளை நமக்கு ஒதுக்கி, அதுவும் விழா, இட் இஸ் இட்ஸ் அ ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை உன்னதங்களில் பாடி மகிழ்ச்சியோடு நம்ம உலகத்திற்கு அறிக்கை செய்கிறோம். ஸோ இந்த அறிக்கையினுடைய ஆழத்துக்குள்ளேருந்து நம்ம பார்க்கணும் இதில் விஷயங்கள் என்னென்ன இருக்குது. ஏன் இதை செய்தார், அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளையரென ஒளி வீசின. எதுக்கு இந்த ஆடையினுடைய அந்த அடையாளம் அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு விண்ணக மாட்சி அப்படிங்கிற போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிறது, நம்ம பார்க்குற சில உருவங்களினுடைய அடையாளம் எல்லாமே விண்ணகத்தினுடைய மாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள். உதாரணத்திற்கு சாமி உயிர்த்தெழுந்து இப்படி போகிற மாதிரி இருக்குன்னாக்க அவர் போகக்கூடிய அந்த காட்சியை ஃபோட்டோ எடுத்திருந்தால் எப்படி இருக்கும், அதை நம்ம வந்து வடிவமாக வடித்து வைக்கிறோம். அதுதான் அதனுடைய அடையாளம். மாதா வந்து கிரீடம்லாம் போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு நிற்கிறாங்க, கையில் ஒரு செங்கோல் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய மாட்சி அடையாளம் என்ன, விண்ணகத்தில் அவங்க அரசியாக முடிசூட்டப்பட்ட நிலையை நம்ம கண் முன்னாடி வச்சு பார்க்குறோம். அரசின்னா இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு. இது மாதிரி பல புனிதர்களுடைய உருவங்களை கூட நம்ம என்ன செய்யணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஆண்டவருடைய எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அந்த ஒளி, அதை நம்மளால் எங்கே எந்த ஒரு பிக்சர்லேயும் கொண்டு வர முடியாது. அது அவ்வளோ ஒளி நிறைந்தது. அப்போ இந்த நம்ம கண்ணை மூடனோடனே நம்ம பார்க்குற இந்த காட்சியினுடைய அடையாளம் எது அப்படின்னா விண்ணகத்தினுடைய மாட்சி. அப்போ விண்ணகத்துக்குள்ள மாட்சியோடு போக போகிற அந்த தெய்வீக தன்மையினுடைய நிலை எப்படியா இருக்க போகிறது அதை பார்த்த உடனேயும் பாருங்க, அவங்க பயப்படுறாங்க. சீடர்கள் வந்து பயந்தாங்க அப்படின்னு தான் பைபிளில் சொல்லியிருக்கு. அவங்க பயப்பட்டாங்க. இயேசுசாமி சொல்கிறார், அவர்களை தொட்டு அஞ்சாதீர்கள், எழுந்துருங்க அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு அவங்க பயந்து போயிருந்தாங்க. என்னதான் அவங்க பயந்து இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கிறாங்க. ஆரிய கூத்தாடியாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, அவ்வளோ பயந்து இருந்தாலும் நடுங்கிக்கிட்டே ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டுட்டாங்க. ஆண்டவரே, மூணு கூடாரம் போட்டுருவோமா? அவங்க யார் யார் வந்தாங்க? மோசே, எலியா, இயேசு, மூணு பேர் இருக்கிறாங்க. அப்போ மூணு பேருக்கும் சேர்த்து ஒன்று போட்டுட்டு நம்மளும் ஓரமாக ஒட்டிக்கிட்டு, இது இந்த இடம் மகிமையாக இருக்குது, ரொம்ப நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மாட்சி, அந்த மாட்சியில் அப்படியே இருந்துடலாமே, ஒட்டிக்கலாமே அப்படின்னு அவங்க அந்த மாட்சியை விட்டு இறங்கி வந்த பிற்பாடு இயேசு இல்லாத நாட்களில் அவங்க ஓடுனாங்க. எதுக்கு ஓடுனாங்க? சாவுக்கா சாவை எதிர்நோக்கி ஓடுறாங்க. அப்போ எதுக்கு, எப்படி அவங்களால போக முடிஞ்சது? ராயப்பர் வந்து என்னை தலைகளாக சிலுவையில் அறையுங்கடான்னு எவ்வளோ தைரியமாக சொல்லியிருப்பார். அந்த சொன்னதற்கான அடித்தளம் எங்கே இருக்குதுன்னா இந்த மாட்சியை பார்த்துட்டார். அந்த மாட்சியை பார்த்ததுனால அந்த மாட்சிக்கு முன்னாடி இந்த இறப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மகிமைக்கு நம்ம பெறணும் அப்படின்னா இதுக்குள்ளே போய் தான் ஆகணும், இந்த சாவுக்குள்ளே அப்படிங்கிறத அவர் உறுதியாக பிடிச்சி வச்சுருந்தார். இன்றைக்கி நாம் இதெல்லாம் கேட்குறோம். அப்போ நம்ம எப்படி அந்த மாட்சிக்குள்ளே போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நாம் இப்படிப்பட்ட சிலுவைகளுக்குள்ளே நம்ம போகணும். அதுதான் ஒடுக்கமான வாயில், இடுக்கான வாயில் அப்படின்னு சொல்லப்படுது. இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள்னு சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஆழம் வித்தியாசமானது. இன்னைக்கு நான் ஒரு குருவானவர், என்னுடைய வாயில் வேற, இடுக்கமானது தான் அது வேற. நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாயில் வேற. ஒரு குடும்பத்திற்கான வாசப்படி வேற குடும்பத்திற்கு இல்லை. அதான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போ நம்ம எந்த வாசப்படியில் போகணுமோ அந்த வாயில் வழியாக நம்ம நுழையணும், நம்ம கடந்து போகணும். நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நம்ம அவரவருக்குரிய ஆசீர்வாதங்களை அவரவருக்கு கொடுக்குறார். ஏன் ஒருத்தரை பணக்காரராக வச்சுருக்கிறார், ஏன் ஒருத்தர் ஏழையாக வச்சுருக்காரு? அவருக்கு வாசப்படியில் அவர் போகணும், நம்ம வாசப்படி இது தான், அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ இந்த ஒரு திட்டத்தை உணர்ந்து கொள்ளத்தான் ஆண்டவர் இதெல்லாம் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்வியல் பின்னணியை நம்ம திரும்பி பார்க்கணும். நான் எந்த சூழலில் இருக்கிறேன், இந்த சூழலினுடைய நிலை என்ன, அதில் என்ன சிலுவை இருக்குது, அதை நான் என்ன செய்கிறேன், கடந்து போகிறேன். எப்படி ராயப்பர் ஓடி போய் அந்த சிலுவையை நான் அன்போடு ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிட்டாரோ, இயேசுசாமி மேலே வந்து சிலுவை வந்து திணிக்கப்பட்டது. ஆனால் இயேசுசாமி அதை வெறுத்து தள்ளலை, அதை அன்போடு அணைத்து கொண்டார். அதே போல தான் அவர் விரும்பலைன்னா அது எப்படி வேணுமானாலும் தப்பிச்சிருப்பார், அவரால் முடியும். ஆனால் அவர் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார். அதான் நாங்கள் கிரேக்க வார்த்தை சொல்லுவோம், பாராதிதோமே, அவர் தன்னை கையளித்தார் என்று சொல்லுகிறோம், ஒப்புவித்தார். யாரும் அவரை பிடிக்க வரல. இயேசு யாரை தேடி வந்தீர்கள், நாசரேத்தர் இயேசுவைனோனே, அவன் எல்லாம் கீழே உழுவுறான். ஏன்னா அவருடைய வல்லமை அப்படி, யாரும் அவரை போய் பிடிக்க முடியாது. அவரா தன்னை கையளித்தால் ஒழிய, அதனால தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர் தன்னை கையளித்தார் என்று ஒப்புவித்தார். அப்போ நாமளும் அந்த சிலுவை இதுதான் தெரிஞ்சு அதுக்கு ஒப்புவிக்கணும். நீ அதை உன்னை கையளிக்கலாம், இல்லாட்டினா அதை கையை கழுவிட்டு போயிடலாம். பிலாத்து அதுதான் செய்தான். அதனால தான் அந்த பிலாத்துங்கிற கேரக்டரை, அவன் எவ்வளோ பெரிய அரசன், அந்த மனுஷனை வந்து இப்போ புது மொழிபெயர்ப்பில் கூட மொழிபெயர்ப்பை இருக்கிற போது மரியாதைக்குரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த பிலாத்து அவன் இவன் தான் நம்ம போட்டிருக்கிறோம். எதுக்கு? அவன் ஆண்டவரை கையை கழுவினான், அவன் வந்து அவரை இப்படி செய்தான், அவன் அந்த வார்த்தை எதுக்கு, அந்த சொல்லாடல் அவன் இவன் என்ற வார்த்தை அவன் அந்த மனுஷனுக்கு போடப்பட்டிருக்கிறதுன்னா அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிலுவையின் நேரம் இருந்தது. இயேசுவை விடுவிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அவன் என்ன செய்துட்டான், இது எனக்கு பாதகமான காரியமாக மாறிடும், என்னுடைய பிழைப்புக்கு அது ஒல வச்சிடும், அதனால் நான் என்ன செய்கிறேன், கையை கழுவிடுறேன். பொண்டாட்டி வேற செய்தி சொல்லிடுச்சு, கையை கழுவிடியா, கையை கழுவிடு, நமக்கு நிறைய வேலை இருக்குது, கையை கழுவியாச்சு. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான், அந்த சிலுவைகளுக்குள்ளே போக முடியாமல் கையை கழுவிட்ட ஒரு நிலைகள் இருந்ததுன்னா நாமும் அந்த மனுஷனைப் போல இருக்க போகிறோம். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய செய்தியை இது உள்ள வச்சிருக்கிறார். நம்ம கத்தோலிக்க திருவாவையில் நம்ம சொல்லக்கூடிய புனிதர்களின் சமோதித பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம். அந்த புனிதர்களுடைய அந்த உறவு நிலை, அதை தான் சமோதித பிரயோஜனம்னு சொல்கிறோம், உறவு நிலை. இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அவங்க வந்து இருக்கிறார் எங்கேயோ, ஹி இஸ் தேர், அந்த புனிதர்களுடைய உறவுக்குள்ளே இருக்கிறாங்க. ஹி ஹஸ் நாட் கான் அவே ஃப்ரம் த அந்தந்த தொடர்புலேருந்து அவர் நம்ம விட்டு விலகி போயிடல். இஸ் நாட் கான் அவே ஃப்ரம் த காண்டாக்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. புனிதர்களும் அப்படி தான், காண்டாக்டை விட்டு போயிடலை. அதனால தான் ஸ்டில் வி ஆர் ட்ரைங் டு சீக் தேர் ஹெல்ப். இன்றைக்கும் நம்ம போய் அவங்கள புனிதர்களை நினச்சி பார்க்குறதும், இறந்தவர்களுக்காக நம்ம ஒரு நாள் வச்சுருக்கிறோம். அவங்க அந்த புனித அந்த கல்லறை தோட்டத்துக்கு போய் பூ போடுறோம். கல்லறைக்கு பூ இல்லை, கல்லறைக்கு பூ தேவையில்லை, அது ஒரு வெறும் கட்டடம். ஆனால் அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய செயல் ஆத்மார்த்தமானது, ஆத்மாவினுடைய ஒரு மகிழ்ச்சி. அங்கே தான் நம்மளுடைய மூதாதையரை கொண்டு வந்து வச்சோம். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வரக்கூடியது. சில பேரெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, என்னுடைய எலும்பு என்ன அங்கே போச்சு இங்கே போச்சிருப்பா அப்படின்னு எலும்பெல்லாம் நோண்டி கொண்டு வந்து வேறு இடத்துல போச்சிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் பார்க்குறோம். எதற்கு இந்த இடத்துல வந்து இவர் புதைக்கப்பட்டார், மனைவிக்கு இப்படி ஒரு இடம் வாங்கி அவர் புதைச்சார், இப்படிலாம் வாசிக்கிறோமே எதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு பாரம்பரியம், நம்மளுடைய விஷயம் ஒவ்வொன்றும் ஒன்றும் பாரம்பரியத்திலிருந்து நம்ம எடுத்துகிட்டு வர விஷயங்கள். அப்போது இந்த இறந்தவர்களை நம்ம வந்து அந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறோன்னா அந்த தொடர்பு இன்னும் இருக்குங்கிறத நம்ம உறுதி செய்கிறோம். அதை நீ வேண்டான்னு உதறி தள்ளும் போது நீ அந்த தொடர்பை உதறி தள்ளுற. நீ தள்ளலாம், ஆனால் அந்த தொடர்பை உன்னால் துண்டிக்க முடியாது. நீ அதை தள்ளுனா நீ விசுவாச வாழ்க்கையிலிருந்து நீ தள்ளி வச்சுக்கொள்கிற. நீ அந்த தொடர்பில் இல்லாத போது நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காது. ஏன்னா நான் வந்து இது வேண்டாம், இந்த தொடர்பு எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற போது ஆண்டவருடைய எல்லா திட்டத்தையும் நான் மறுத்து வெளியில் போகிறேன். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் அறிவுள்ள பிள்ளைகளாக விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தாய் துரு அவை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்குது. பல பேர் பலவிதமாக சொல்லலாம். அப்போ இந்த மோசேவும் எலியாவும் யார் யோசிச்சு பாருங்களேன். மோசேவும் எலியாவும் செத்து போனவங்க, இறந்து போனவர்கள். எப்படி வராங்க, எப்படி வந்து இயேசுவோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க? அப்போ அவங்க இறந்து போனவர்களாக இருந்திருந்தா அவங்க வந்திருக்க முடியாது. அவங்க வந்து உயிரோடு இருக்கிற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறாங்களே. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை காட்டுறார், இறந்தவர்கள் இறந்து போய்விடவில்லை, அவர்கள் இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறார்கள். நம்மளால் அவங்கள தொடர்பில் கொண்டு வர முடியல, அது கடவுளுடைய திட்டமும் இல்லை. நாங்கள் வந்து அவங்க இறந்தவர்களுக்கு ஒரு திட்டம் உண்டு, அது போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த திட்டத்தின்படி இருக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும், நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்களை பார்த்து நம்ம ஆண்டவருக்குரிய வழிகளை நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதுதான், அவர்களுக்காக ஜெபிக்கணும். இறந்தவர்களுக்காக ஜெபிக்க முடியாது, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லும் பொழுது நிறைய யோசனை, கன்ஃபியூஷன். சில பேர் கேட்குறாங்க, ஃபாதர் நான் வந்து இப்போ பூசை வைக்கிறேன், பூசை சேர்த்து போனவங்களுக்காக பூசை வைக்கிறேன். பூசை வச்சுட்டு ஃபாதர் சப்போஸ் அவங்க மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும்ல ஃபாதர், பூசை வைக்கிற காசு வேஸ்ட்டாக போய்டும். அப்போ அவங்க போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி ஆண்டவர் போட்டுட்டாருன்னா 100 ரூபா பூசைக்கு போகிறது வேஸ்ட்டு, காப்பாற்றிடலாமே சாமியாருக்கு, ஏன் சும்மா போகணும் காசெல்லாம் அப்படின்னு. அது சில பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். சும்மா நான் நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு உண்மையாக சந்தேகம் என்ன இருக்குன்னா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது வந்து தேவையில்லாத ஒன்றாகிடுமோ. அது தேவை, ஜெபம் என்றைக்குமே தேவையில்லாததாக ஆக போகிறது இல்லை. நம்ம ஒருத்தருக்கு ஜெபிக்கிறோம், அவங்க மோட்சத்துக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஜெபம் தேவையில்லைன்னு இல்லை. உன் ஜெபம் ஆண்டவருடைய இரக்கத்தை தான் தூண்டிக்கிட்டே இருக்கு. அப்போது இறந்த அந்த நபருடைய நபர் மேல் நீங்கள் இரக்கத்தோடு ஒரு திருப்பலியை வச்சு அந்த திருப்பலி இறந்தோருக்கு மீட்பளிக்கும் என்று நம்புறீங்களே, அந்த நம்பிக்கையின் பொருட்டு உங்களால் அநேக ஆத்மாக்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து, அதான் அதுலேயும் ஒரு சுயநலம், என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் பூச வைப்பேன், என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் பூச வைப்பேன், மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் நம்பணும். ஒரு சில நாட்களில் நம்ம ஜெபத்தில் உணரணும், நம்ம நபர் இறந்தவங்க மோட்சத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். சில பேருக்கு கனவின் வழியாக வெளிப்படுவாங்க. அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யலாம், அதை வருஷம் வருஷமாக எழுதிக்கிட்டே இருப்போம், ஆத்தும இலைப்பாட்சிக்காக ஆத்தும இலைப்பாட்சி. அதான் ஆத்தும இலைப்பாரி பல வருஷம் ஆயிடுச்சு, அவங்க வாழ்ந்தப்போ நல்லா வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு ஆத்தும இலைப்பாட்சின்னு நம்ம வைக்கிறோம். அது என்னென்னா ஆண்டவருக்கு நன்றி, அதுதான். அதை ஆண்டவருக்கு நன்றி பூசையாக வைக்கலாம். நம்ம எப்படி எழுதலாம், பூசை இது மாதிரி ஆண்டவருக்குள் நித்திய இலைப்பாட்சி அளித்த கிருபைக்காக நன்றி திருப்பலின்னு வைக்கலாம். ஆண்டவர் இலைப்பாட்சியை கொடுத்துட்டாருன்னு நீ நம்பு, அப்படி கூட வைக்கலாம். அது யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு நம்ம ஆர்ஐபின்னு சொல்லி பழகிட்டோம். வி கேன் சேஞ்ச் த மோட்.
திருச்சி மறை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆரோக்கிய மலை மாதா திருத்தலத்தின் 37ஆம் ஆண்டு திருவிழா. இந்த ஆண்டு நம் இல்லங்களில் இருந்து அன்னையை தரிசிப்போம். அருள்பணி ஆல்பர்ட் அவர்களின் மறையுறையோடும் சிறப்பு ஜபங்களோடும் நிறைவேற்றப்படும் கூட்டு திருப்பலி. வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு கொடியேற்ற திருப்பலியும், சனிக்கிழமை காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலியும், அன்னையின் தேர்பவனியும் நமது கேசி திருச்சி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும். இத்தெய்வீக திருவிழா திருப்பலிகளில் இணைந்து மகிழ்ந்து அன்னையின் ஆசிரை பெறுவோம். அன்புடன் அழைக்கும் அருட்பணியாளர் ஜேம்ஸ் செல்வநாதன், பங்குத்தந்தை அம்மா சத்திரம். இந்நிகழ்வுகளை கண்டு மகிழ கேசி திருச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.
அப்ப பாருங்க, இந்த மோசேவும் எலியாவும் இன்னைக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறாங்க. பெரிய விசுவாசத்தின் தளத்தை நமக்கு மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க, தூசி துடைச்சு நமக்கு எடுத்து காட்டுறாங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான அடையாளங்களை நம்ம பார்க்கிற போது அதற்கு நம்ம ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும். எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான், அவங்க சொன்னது சரி, இவங்க அப்படி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஏன் வெளிப்படுது இப்படி, ஏன் ஆண்டவர் இதை காட்டி இருக்கிறார்? அப்போ எல்லாரும் ஆண்டவருடைய தளத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய வருகைக்காக. நாமும் இப்போ 2வது வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மீட்க போறாருன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் பொய்யானது அல்ல, உண்மையானது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அடையாளங்களா இருக்குது. அடுத்தது பாருங்க, ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. 3 கூடாரம் அமைக்க இயேசு என்ன சொல்கிறாரு, அதுக்கு பதில் சொன்னதாக ஒன்றுமே இல்லை, திட்டவும் இல்லை, அவர் அவங்கள கடிந்து கொள்ளவும் இல்லை. அவங்க ஆசை என்னன்னு அவருக்கு புரியுது, அவங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் வந்து அந்த இடத்தை மூடி, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற குரல் ஒலிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இது ஆண்டு தந்தையாகிய இறைவன் முழுமையாய் இந்த பூமியை காப்பாற்றுவதற்கு நம்பியிருந்த ஒரே ஒரு அடையாளம் இந்த மகன் தான், இந்த மகனாகிய இயேசு கிறிஸ்து. இவர் வழியாகத்தான் பூமியே, இந்த பூ உலகமே மீட்கப்பட போகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு உறுதியாய் வெளிப்படுத்துகிற அடையாளம். இதை மறுக்கிற அநேக சக்திகள் என்ன செய்து, இயேசு கடவுள் அல்ல, இயேசு கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான இடங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது எதிராக பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரியான இடத்தை காட்டணும். இயேசுநாதர் சுவாமி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்காவிட்டால் ஏன் தந்தை இவரை அனுப்பியிருக்க வேண்டும்? அவர் மகன் என்கிற நிலைக்குள்ளே இருந்தாலும் அவர் யாராக இருக்கிறார்? கடவுளும் மனுஷனுமாக இருக்கிற நிலைக்குள்ளே இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவருடைய திருத்தூதர்கள் இதை முழுமையாய் உணர்ந்து கொண்டாங்க. உணர்ந்து கொண்டதுனால ஆண்டவருடைய கிருபையை அவங்க என்ன செய்கிறாங்க, மீண்டும் மீண்டும் உணர்ந்து பேசுகிறாங்க. இன்னைக்கு திருத்தூதர் பவுல் அவர் எழுதிய அந்த திருமுகத்தில் சொல்கிறார் பாருங்க, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் புரிப்படுகிறேன் என்று மாட்சிக்கு மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது, தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலில் குரலொலியை நாங்களே கேட்டோம் என்று பேதுரு தன்னுடைய சுய சாட்சியை இந்த இடத்துல வைக்கிறார். பேதுரு அருமையாய் வைக்கிறார். அப்போ இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிற போது நம்ம ஒரு விஷயத்தை உணரணும். இன்னைக்கு இது வந்து ஒரு இயேசுவுக்கு கிடைத்த ஒரு அனுபவம், இயேசுவுக்கு கிடைத்த அனுபவம், தோற்ற மாற்றம், உருமாற்றம். சீடர்கள் அதை பார்த்து பெருமையடைகிறாங்க. அந்த மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே அங்கேயே இருக்க சொல்கிறாங்க, நம்மெல்லாம் இருப்போம் அப்படின்னு. ஆனால் இயேசு அங்கே இருக்க சொல்லலை, வாங்க இறங்கி வாங்க. கீழே வராங்க. கீழே வந்து அவங்க என்னத்தை பார்த்துருப்பாங்க, தொழுநோயாளரை பார்த்தாங்க, முடமானவரை பார்த்தாங்க, நாத்தம் பிடிச்ச மனுஷங்களை பார்த்தாங்க, பாவிகளை பார்த்தாங்க. தொடக்கூடாது தொழுநோயாளரை இயேசு தொடுறாரு. மலையிலேயே அவர் இருந்திருக்கலாமே மகிமையில், அப்படி இல்லை. ஆண்டவர் இறங்கி வந்து தான் செய்ய வேண்டிய பணிகள் எதுவோ அதை போய் செய்கிறார். கடைசியாக அவர் எதை தொட்டாரு, சிலுவையை தொடுறாரு. இப்படி மகிமையில் இருந்த இயேசுவை பார்த்த இந்த சீடர்கள் இப்படிப்பட்ட ஒரு இயேசுவையும் அவர்கள் பார்த்தாங்க. இயேசு நினைச்சிருந்தா இப்படி இருந்திருக்கலாமே நம்ம ஆண்டவர், ஏன் அவர் அப்படி இல்லை? அப்போ இதை தொட்டாதான், இந்த மாதிரி செயலை செய்தாதான் இதுக்கு போக முடியுங்கிறத இந்த சீடர்கள் புரிந்து கொண்டதுனால தான் அவர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சென்ற பிறகு ஆண்டவருடைய பணியை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய முகமாக அவர்கள் தங்களை தோற்ற மாற்றத்திற்கு உட்படுத்தினாங்க. இந்த தோற்ற மாற்றம் மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படியாய் இல்லை, அதாவது அதிசயிக்கும்படியான ஒரு மாற்றமாக இல்லை, அநேகருடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய உருமாற்றமாய் அது அமைந்திருந்தது. என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாமும் ஆண்டவர் இந்த தோற்ற மாற்றத்திற்கு அழைக்கிறார். இந்த தோற்ற மாற்றம் என்பது புத்தாடைகளை அணிந்து ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், ஒருத்தர் அப்படியே நகையெல்லாம் போட்டுட்டு சட்டையெல்லாம் புது இது தங்க சட்டையாம், சங்கத்திலேயே சட்டை, இதுக்கு பேர் தோற்ற மாற்றமா? இல்லை, இந்த இந்த மாதிரி செயல்கள் செய்தால் நரகத்துக்குள்ளே நீ போய் ஒரு மாற்றத்தோடு உட்கார போகிறது உண்மை. அது நம்ம தெளிவாக தெரிந்த விஷயம். கடவுள் உலகத்தில் இப்படிப்பட்ட அடையாளத்தையும் பார்க்குறோம், அப்படிப்பட்ட அடையாளத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த அடையாளங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி, நீ எப்படியா இருக்க போகிறாய்? அப்போ தோற்ற மாற்றம். அன்னை தெரசா அவங்க ஒரு சகோதரியாக ஒரு பெரிய கான்வென்ட்டுக்குள்ளே நின்றாங்க. அவங்க ஒரு தோற்ற மாற்றத்திற்கு தங்களை உட்படுத்த ஆசைப்பட்டாங்க. அவங்க எப்படி மாறினாங்க? ரெண்டு புடவையை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக வெளியில் வந்து அவங்க என்ன செய்தாங்க? நாற்றம் எடுத்த அந்த பிள்ளைகளோட, அந்த வீதிகளிலே விழுந்து கிடக்கிற நாற்றத்தோடு கிடந்த அந்த பிள்ளைகளை வாரி அணைத்து கொண்ட அந்த ஒரு அன்பு முகம், தோற்ற மாற்றம். இன்னைக்கு இதே போல் நிறைய அடையாளங்களை நம்ம காட்ட முடியும். ஒன்று ரெண்டு மூணுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் அவர்கள் தங்களை தோற்ற மாற்றத்துக்கு உட்படுத்தி கொண்டாங்க. நான் இப்படி தான் பார்க்குறேன் இவர்களுடைய அந்த இயேசுவை பிரதிபலிக்கிற விதம். ஏற்கனவே நான் ஒரு புனிதரை பற்றி சொல்லியிருக்கிறேன், டேமியன் தி லெப்பர். அவர் தொழுநோய் பிடித்தவர்களெல்லாம் ஒரு தீவில் போட்டுட்டாங்க. அவர் அந்த தீவுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையே அவர் இழந்து போனார். அந்த இழந்து போனதில் என்ன செய்தார்னா அவருடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். இதோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். புனித சலேசிய சபை உருவாக்கிய தொன்போஸ்கோ என்ன செய்தார்? அவர் வந்து பல போராட்டங்களுக்கு மத்தியில் அவர் ஏழை எளிய மக்களை, அந்த வாலிப பிள்ளைகள் வீணாய் போகிறத பார்த்து அவர் என்ன செய்தார்? ஒரு ஒரு பங்கு குருவாக எங்களை போகிறத ஒரு பூசையை வச்சுட்டு காலையில் தோசையை தின்னமா, பூசா மேசா தோசை அப்படின்னு அவர் என்ன செய்யலை, வாழ்க்கையை ஓட்டிட்டு போகல. ஹி வெண்ட் பியாண்ட். ஸோ என்ன செய்யலாம்? இந்த பிலிப் நேரி அவர் ஏழை எளியவர்களோட தன்னை இணைத்து கொண்டார். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம எதுக்கு நான் புனிதர்களுடைய லிஸ்ட்டை வைக்கிறேன் அப்படின்னா அவர்களை நமக்கு தெரியும், ஆல்ரெடி இட் இஸ் ஐக்கனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வெளியில் தெரியாத நிலையில் எத்தனையோ பேர் இன்றைக்கும் புனிதர்களைப் போல தங்களுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களும் பல விதத்தில் உங்களையும் அப்படியாக மாற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசத்திற்கு நீங்கள் அடையாளம் கொடுக்குறீங்க. இயேசுவை அநேகர் உங்களில் பார்க்க வேண்டுமா நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இது ஆண்டவருக்கு உகந்த காரியமாக இருக்குது. வீட்டில் நம்ம அதை ஆரம்பிக்கணும். நம்மளுடைய மனைவிக்கு நான் ஒரு கணவனாக இருந்தது போதும், அதை கடந்த ஒரு மகனாக, அதாவது கிறிஸ்துவ மகனாக நான் வெளிப்பட்டிருக்கிறேன்னா, மனைவி கணவனுக்கு ஒரு மனைவியாக நீங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அதை கடந்த ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தரணும்னு நம்ம நினைக்கிறோம், படிப்பு அது இதெல்லாம் கொடுக்குறோம், ஓகே வெரி டன். ஆனால் அதை கடந்த ஒரு ஆசீர்வாதமாக நம்ம இன்னைக்கு காட்டுறோமா? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்க முடியுமா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக பிள்ளைங்களை அப்பா அம்மா பார்க்கும்போது, ஐயோ இந்த பிள்ளை ஏஞ்சல் மாதிரி இருக்குதே, இந்த பிள்ளைகிட்ட ஒரு குறையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நிறைவாக ஒரு மாற்றத்தோடு நிற்க முடியுமா? குருக்கள் நாங்கள் அப்படி தான் நினைக்கணும். மக்களுக்கு முன்னாடி ஒரு மாற்றத்தோடு, இது வரைக்கும் நான் ஒரு பாவ நிலையில் ஓடுறேன், மக்களை வந்து ஒரு விதமாக நான் டீல் பண்ணுறேன், இனிமேல் நான் எப்படி மாறப்போகிறேன்? இந்த மினிமேல் இந்த மக்கள் வருகிற போது நான் முகமலர்ச்சியோடு அவர்களுக்கு செய்வேனா? நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். பல விதத்தில் பல காயங்களுக்கு மத்தியில் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை நான் ஒரு பாரிஷில் இருக்கிற போது ஒரு பங்கு தளத்தில் இருந்தேன். அங்கே சில பிள்ளைகள் கொஞ்சம் ஷாபியாக வந்தாங்க. அவங்க ஷாபின்னா அவங்க மேலெல்லாம் சில வாடை அடிச்சிச்சு. நான் டவுன்லேயே வளர்ந்த ஆள், அதனால் நம்ம சென்ட்டெல்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டுட்டு நம்ம ஜிம்முன்னு போனால் அந்த குழந்தைகளை பார்த்த உடனேயும் அவங்கள கொஞ்சம் அன்பு செய்ய கஷ்டமாக இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஐயோ இந்த பங்கில் நான் எப்படி இருக்க போகிறனோ அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், இந்த பங்கு தான், நீ அன்பு செய்ய வேண்டிய பிள்ளைகள் இவங்க தானே அப்படின்னார். உடனே நான் என்ன செய்தேன், அந்த பிள்ளைகளை எல்லாம் வாரி அணைச்சு கொண்டேன். அது முதல் முறை எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவர்கள் சுத்தமாக இல்லாதது, அவர்கள் மேல் எழுந்த சில அந்த வாசனை எல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய பேரால் நான் அந்த குழந்தைகளை எல்லாம் அணைத்த பொழுது ஆண்டவர் அந்த காயத்தை எல்லாம் மாற்றி போட்டார். அந்த வேதனை, அதாவது அது எது எனக்கு பிடிக்காததாக இருந்ததோ அது பிடிக்கும்படியாக செய்தார். அது மாற்றம் வந்தது. ஒரு பங்கில் இருக்கிற போது ஒரு ஏழை ஒருவர் வந்தார். நான் அவரை ஏதோ ஒரு உதவிக்காக வந்திருக்கிறாரோ அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், ஒரு விதமாக பேசினேன். அவர் காயப்படுத்தலை, ஆனால் நான் பேசின விதம் என்னன்னு எனக்கு தெரியும். வாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் உள்ளத்தில் நினச்சிக்கிட்டேன் அவர் ஏதோ என்கிட்ட வாங்க வந்திருக்கிறாருன்னு. கடைசியில் அவர் எனக்கு கொடுக்க வந்தவர், டொனேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஃபாதர் அப்படின்னாரு. அப்போது எனக்கு மனசே கூனி குறுகியது. ஏன்னா இப்போ அவரை உட்கார சொல்கிறதா எந்திரிக்க சொல்கிறதா? ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா நான் என்ன செய்திருப்பேன்? இந்த ஒரு எளியவரை நான் இப்படி உள்ளத்தில் நான் வேதனைப்பட்டேன். நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் போனேன். இப்படிப்பட்ட சில காரியங்களை நான் பார்த்து 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 ஒவ்வொன்றாக ஆண்டவர் நமக்கு படித்து கொடுக்குறார். இப்போ நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி பழகணும், எப்படி மக்களோடு அன்பாக இருக்க வேண்டும், இப்படியாக நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறார். இதோ இது நம்ம வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு நம்ம பிறக்கும் போதே ஒரு விதமான கட்டமைப்புக்குள்ளே தான் பிறக்கிறோம். ஒரு பொருளாதார சூழல், ஒரு குடும்ப சூழல், ஒரு ஜாதிய சூழல், இப்படி எல்லாமே இருக்கிறது. ஆனால் அதை கடந்து போகிற வல்லமை நம்மகிட்ட இருக்குது. கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார். நான் இதைத்தான் தோற்ற மாற்றம் என்று நான் பார்க்கிறேன். ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருந்துட்டு இப்படி தான் நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய இயல்பு என்று நான் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளே நம்ம தோற்ற மாற்றத்தை நம்ம உள்வாங்கவில்லை என்று அர்த்தம். ஆகவே ஆண்டவர் விரும்புகிற விதமாக நாம் மாறி நிற்கிற பொழுது தான் அந்த தோற்ற மாற்றத்திற்கான வாய்ப்பு இங்கேயே உருவாக்கப்படுகிறது. அந்த தளம் இங்கே உருவாக்கப்படுகிறது. இந்த தேர்வில் எவன் ஜெயிக்கிறானோ அவன்தான் அந்த மாற்றத்திற்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே போக முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். இதோ நம்மை சுற்றிலும் பாவ உலகம் இருக்கிறது. பாவத்துக்குள்ளே நம்ம விழுந்தாலும் எதே உடல் சார்ந்த சில பாவங்கள் உண்டு. நான் இது தான் நினைக்கிறேன், அந்த உடல் சார்ந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் தெரியாமல் விழுந்தாலும், இச்சைக்கிறிகளுக்குள்ளே பாவத்துக்குள்ளே நீங்கள் விழுந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரியான ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தலங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்க. அந்த பாவத்தை நினச்சிக்கிட்டே நம்ம என்ன செய்திடக்கூடாது, பிசாசு நம்மளை பின்னாடி இழுப்பான். நீ இந்த பாவம் பண்ணுன, நீ போய் இந்த இடத்துல போய் அவனுக்கு உதவி செய்ய போறியா அப்படின்னு அவன் என்ன செய்வான், நம்மளை மறுப்பான். இல்லை, நம்ம அந்த பாவம் அது நம்மளுடைய பாவம், தனி பாவம் வச்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும், இவருக்கு எப்படி உதவி செய்யணுமோ அப்படி செய்யணும். அப்படிப்பட்ட அந்த தோற்ற மாற்றம் ஒருபுறம் நமக்கு ஆண்டவருடைய பெயராலே வெளிப்படுகிற போது கண்டிப்பாக கடவுள் பாவங்களை எல்லாம் குறைத்து உன் பாவ காரியத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து, அதை தான் தொடக்க நூல் 4:7 ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நன்மை செய்யாது போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டில் வாசலில் படுத்திருக்கும். இப்போ பாருங்க, நன்மை செய்யாது போனால், அப்போ நன்மை செய்யறதுனுடைய அடையாளம் என்னன்னா தோற்ற மாற்றம். ஆகவே நாம் எல்லோருமே ஆண்டவருடைய பெயராலே நம்ம கிறிஸ்து அவன் என்று சொல்லுகிற, கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிற அந்த அடையாளத்திற்குள்ளே நம்ம வருவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம பரிணமிக்கிற போது உண்மையான அந்த அபிஷேகம் நம்மை மூடி பாதுகாக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறியிருப்பீங்க. ஆண்டவருக்கு சாட்சியாய் யாரெல்லாம் மாறி நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சாட்சியாய் நிற்க போகிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன, இதோ என் அன்பார்ந்த மகன்னு சொன்னாரே, இதோ இந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த நற்செய்தியில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியம், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன். இதே வார்த்தையை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லி அவர் பூரிப்படைவார். அது கடவுள் உன் மீது உனக்காக சாட்சியாய் மாறுகிற அனுபவம். ஆண்டவர் கண்டிப்பாய் உங்களுக்கும் அப்படி மாறுவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வல்லமையாய் ஓடுவோம். ஆண்டவரில் நிறைவாய் பயணிப்போம். ஆமென்.